2019 ஆம் ஆண்டு அக்டோபர் மாத தென்றலிதழில் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பகுதி 1 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். கப்பலோட்டிய தமிழனுக்கு பெரும்பூர் சிறிய வீடு பிரம்மானந்தம் தரக்கூடிய மாளிகையாக விளங்கியது. இந்த சிறு வீட்டில் கப்பலோட்டிய தமிழினை தனிப்பட சந்தித்து பேச சமயமே ஆகப்படாது. எப்போதும் எவரேனும் சிலர் வந்து கூடி பேசியபடியே இருப்பார். பெரும்பூர் நம் நண்பருக்கு வாழ்க்கைக்குரிய வசதி அளிப்பதாய் இல்லாமல் போகவே நண்பர் 1 வருஷத்திற்கெல்லாம் தூத்துக்குடி சென்றார். அப்பால் நண்பரை காண முடியாமல் போயிற்று. அவ்வாறு 7 வருஷ காலம் கழிந்தது. அப்பால் ஒரு சமயம் நான் தனுஷ்கோடிக்கு பிரயாணம் போகையில் மதுரை ஸ்டேஷனில் என்னை அவர் காண நேர்ந்தது. பார்த்ததும், பாரதி, எங்கே இந்த சீமைக்கு வந்து விட்டாய் என்று கேட்டுக்கொண்டே என்னை தழுவிக்கொள்ள ஆவலுடையவரானார். நான் கும்பிட போன தெய்வம் குறுக்கிட்டால் போலாயிற்று, நல்ல காலம் என்று சொல்லிக் கொண்டே இறங்கினேன். அப்பால் சிநேக வாஞ்சையுடன் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து பிரிகையில், தங்கள் புத்தகம் விற்பனையான வகையில் 20 ரூபாய் தருகிறேன், வைத்துக் கொள்ளுங்கள் என்று 20 ரூபாய் தந்தேன். அவர், பாரதி, இந்த 20 ரூபாய் 20 100 என்று கை குவித்தார். இந்த இவைகளை சமயம் வந்தபோது உன்னுடைய பால வினோதினியில் பிரசுரம் செய் என்று 3 விஷயங்கள் அடங்கிய ஒரு காகித பையை கொடுத்தார். அதை நான், பாக்கியம், இது எனக்கு 20,000 என்று பெற்றுக்கொண்டேன். அதற்கு மேல் தாமதிக்க புகை வேண்டி இடம் தரவில்லை. இப்படி குறிப்பிட்டிருப்பவர் வரகவி ஆ. சுப்பிரமணிய பாரதியார். பக்கம் 29-30, பாரதமணி, ஜனவரி 1943. மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து செல்வ வளம் மிக்கவராக வாழ்ந்த கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் இறுதி காலத்து வறுமை நிலையை உணர்த்த இதை தவிர வேறு சான்று வேண்டுமா என்ன? வெள்ளையனே வெளியேறு என்று இந்தியாவில் முதன் முதலில் குரல் எழுப்பிய தமிழர், சுதந்திர போராட்ட வீரர், தமிழ் அறிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர், கட்டுரையாளர், சொற்பொழிவாளர் என பல திறமைகளை கொண்டிருந்த சிதம்பரம் பிள்ளை செப்டம்பர் 5, 1872 அன்று தூத்துக்குடியை அடுத்துள்ள ஒட்டப்பிடாரத்தில் உலகநாத பிள்ளை பரமாயி இணையினருக்கு மகனாக தோன்றினார். செல்வ குடும்பம். பிள்ளையின் கல்வி அவ்வூர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் நடந்தது. பிள்ளைக்கு ஆங்கிலம் பயிற்றுவிக்க தந்தை விரும்பினார். ஆனால் அவ்வூரில் பள்ளி இல்லை. அதனால் தன் சொந்த செலவில் பள்ளி ஒன்றை கட்டியதுடன் அறம் வளர்த்தநாத பிள்ளை என்பவரை அதன் ஆசிரியராக நியமித்தார். அறவளர்த்தநாதர் மூலம் சிதம்பரம் பிள்ளை மட்டுமல்லாமல் ஆர்வம் மிகுந்த பலரும் ஆங்கிலம் கற்றனர். உயர்நிலை கல்வியை தூத்துக்குடி செயின்ட் பிரான்சிஸ் பள்ளியில் பயின்றார். கால்வெல் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் பயின்று தேர்ச்சி பெற்றார். படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் சிறந்திருந்தார். நெல்லை ஹிந்து கல்லூரியில் பட்டம் பயின்று தேர்ந்தார். வழக்குரைஞர் சிதம்பரம் பிள்ளை. படிப்பை முடித்ததும் சில மாதங்கள் ஒட்டப்படாரம் தாலுகா அலுவலகத்தில் குமாஸ்தாவாக பணியாற்றினார். தந்தை பாட்டனார் இருவருமே வழக்குரைஞர்கள். ஆகவே அப்பணியின் மீது இயல்பாகவே இருந்த நாட்டத்தால் சட்டம் பயில விரும்பினார். தந்தையின் பரிந்துரையின்படி திருச்சியைச் சேர்ந்த கணபதி ஐயர், ஹரிஹர ஐயர் என்ற புகழ்மிக்க 2 சட்ட நிபுணர்களிடம் சேர்ந்து சட்ட நுணுக்கம் பயின்றார். 1895 தேர்வு எழுதி வழக்குரைஞர் ஆனார். ஒட்டப்பிடாரத்திலேயே வழக்குரைஞர் பணியை துவங்கினார். பணியில் நேர்மையை கடைபிடித்தார். பணத்தாசை சிறிதுமின்றி பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக நின்று வாதாடினார். அதனால் இவரது பெயரும் புகழும் வளர்ந்தது. ஆனால் உயரதிகாரிகள் பலரது அதிருப்திக்கு ஆளானார். அவர்களால் இவருக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்ட போது அவற்றை துணிச்சலாக எதிர்கொண்டு வழக்குகளில் வென்றதுமல்லாமல் நேர்மை தவறிய அதிகாரிகளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தார். தகுதி, திறமை, நேர்மை போன்ற காரணங்களால் ஆங்கிலேய நீதிபதிகளால் மிகவும் மதிக்கப்பட்டார் சிதம்பரம் பிள்ளை. சிதம்பரம் பிள்ளைக்கு தொடர்ந்து ஏற்பட்ட இடையூறுகளை கண்ட தந்தை பிள்ளையை தூத்துக்குடி சென்று வக்கீல் தொழிலை தொடருமாறு அறிவுறுத்தினார். அது நன்மையே தரும் என்பதை உணர்ந்த பிள்ளை அவ்வாறே செய்தார். 1900 முதல் தூத்துக்குடியில் அவரது வழக்குரைஞர் பணி துவங்கியது. வள்ளியம்மை என்பாருடன் திருமணம் நிகழ்ந்தது. இல்லறம் துவங்கியது. ஆனால் அது நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. மனமான சில வருடங்களிலேயே வள்ளியம்மை காலமானார். அவரது பிரிவு சிதம்பரம் பிள்ளையை பெரிதும் வாட்டியது. மனம் கலங்கினார். சில காலத்திற்கு பின் குடும்பத்தினர் வலியுறுத்தவே உறவினரான மீனாட்சி அம்மாளை மனம் செய்து கொண்டார். இருவருமே வள்ளியம்மையை தெய்வமாக தொழுதனர். பிற்காலத்தில் தனது முதல் மனைவியின் மீது கொண்டிருந்த அன்பாலும் மதிப்பாலும் சிதம்பரம் பிள்ளை வள்ளியம்மை சரிதம் என்ற நூலை எழுதி அவர் நினைவை போற்றினார். விவேக பானு. சிதம்பரம் பிள்ளைக்கு ஆன்மீகத்திலும் இலக்கியத்திலும் ஈடுபாடு அதிகம். வள்ளிநாயகம் என்ற துறவி இவருக்கு குருவாக அமைந்தார். அவர் மூலம் கைவல்ய நவநீதம், விசார சங்கிரகம் போன்ற ஆன்ம ஞான நூல்களை கற்றுத் தேர்ந்தார். பிள்ளை கற்ற ஆங்கில இலக்கியங்களும் மேலாட்டு சிந்தனைகளும் அவரது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின. தான் கற்ற அனைத்தும் ஆர்வமுள்ள பிறரும் பெற வேண்டும் என விரும்பினார். கிடைத்த ஓய்வு நேரத்தில் ஆங்கில இலக்கியங்களை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். தமிழிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த இவர் கட்டுரை கவிதை எழுத ஆரம்பித்தார். மக்களிடையே ஆன்மீக இலக்கிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த விரும்பிய இவர் மூலா கந்தசாமி கவிராயர், அரசஞ்சண்முகனார் போன்றோரை தூண்டி விவேகபானு என்ற இதழ் வெளிவருவதற்கு முக்கிய காரணமானார். இது பற்றி சிதம்பரம் பிள்ளை தனது சுயசரிதையில், விவேகபானு விளங்குற எங்கும் விவேகபானுவை வெளிவரச் செய்தேன், உண்முகம் நோக்கும் உபாயம் தெரிந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவேகபானு இதழில் இவரது கவிதைகள் பல வெளிவந்தன. சுதேசி என்ற புனைப்பெயரில் அவ்விதழில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தேசபக்தியை வலியுறுத்திய இவர் எழுதிய சுதேசாபிமானம் என்ற கட்டுரை பலரையும் சிந்திக்க வைப்பதாக இருந்தது. சிந்தாமணி சரித்திரம் என்ற தொடரை விவேகபானுவில் எழுதினார். சைவத்தின் மீது ஈடுபாடு கொண்டிருந்த பிள்ளை தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபையில் சேர்ந்து எளிய மொழியில் பாமரருக்கும் புரியும் வண்ணம் சைவ சித்தாந்த கருத்துக்கள் குறித்து சொற்பொழிவாற்றினார். மதுரை தமிழ்ச்சங்கத்தாருடன் இணைந்தும் பல சொற்பொழிவுகளை செய்தார். வாகுசியும் பாரதியும். உலகநாத பிள்ளையும் பாரதியாரின் தந்தை சின்னசாமி பிள்ளையும் நெருங்கிய நண்பர்கள். அந்த வகையில் பாரதியாரும் சிதம்பரம் ஒருவரை பற்றி மற்றவர் கேள்விப்பட்டிருந்த போதிலும் அவர்களுக்கு இடையே நட்பு பாரதியார் சென்னைக்கு சென்ற பின்பே ஏற்பட்டது. பாரதியார் அப்போது இந்தியா பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். அதன் உரிமையாளரான மண்டபம் சீனிவாசாச்சாரியாரை பார்க்க சென்றிருந்தார் சிதம்பரம் பிள்ளை. அவர் மூலம் பாரதியின் அறிமுகம் ஏற்பட்டது. அந்த கணம் முதல் இருவருக்கும் விவரிக்க இயலாத பிணைப்பு ஏற்பட்டது. பாரதியை கம்பராகவும் தன்னை சோழனாகவும் கருதி கொள்ளும் அளவுக்கு அவர்களது நட்பு வளர்ந்தது. அங்கிருந்த நாட்களில் கடற்கரைக்கு சென்று உரையாடுவதை தங்கள் வழக்கமாக கொண்டனர். பாரதத்தின் விடுதலை, மேன்மை, உயர்வு, சுதந்திர போராட்டம் பற்றியே அவர்களது பேச்சு இருந்தது. நாளடைவில் பாரதியை மாமனாராகவும் தன்னை மருமகனாகவும் கருதி அன்பு பூண்டார் சிதம்பரம் பிள்ளை. இது குறித்து அவர், பாரதி என் வீட்டிற்கு வரவும் என்னோடு உண்ணவும் உறங்கவும், நான் அவர் வீட்டிற்கு போகவும் அவரோடு உண்ணவும் உறங்கவும் ஆகியிருந்தோம். பிரான்ஸ் தேசத்து சரித்திரமும் இத்தாலி தேசத்து சரித்திரமும் அவை போன்ற பிறவும் அவர் சொல்லவும் நான் கேட்கவும் ஆனோம். இத்தாலி தேசாபிமான மிஸ்டர் மாஜினியின் தேச ஊழிய யௌவன இத்தாலி சங்கத்தின் அங்கத்தினராக சேர்ந்தோர் செய்து வந்த பிரமாண செய்யுளை ஆங்கில பாஷையில் என் மாமனார் எனக்கு படித்து காட்டினார். அதனை கேட்டதும் நான் சொக்கிப்போனேன். அச்செய்யுளை தமிழ்பாட்டாக மொழிபெயர்த்து தர வேண்டும் என்றேன். அவர் அதனை அன்றே தமிழ்பாட்டாக மொழிபெயர்த்து தந்தார். அதுதான் பேரருட்கடவுள் திருவடி யானை என்று தொடங்கும் பாட்டு. தேச ஆட்சியை சீக்கிரம் கைக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய முயற்சிகளை பற்றி பேசினோம், பிரசங்கம் செய்தோம். தேசாபிமானத்தின் ஊற்றென விளங்கும் திருவல்லிக்கேணி கோயில் பக்கத்திலுள்ள மண்டையின் கூட்டத்தாராகிய திருமலாச்சாரியார், சீனிவாசாச்சாரியார் முதலியவர்களோடு அடிக்கடி பேசலானோம், ஆலோசிக்கலானோம். அவ்வாலோசனையின் பயனாக திருவல்லிக்கேணியில் சென்னை ஜனசங்கம் என்ற ஒரு தேசாபிமான சங்கத்தை ஸ்தாபித்தோம். பின்னர் நான் தூத்துக்குடிக்கு திரும்பினேன். தேச அரசாட்சியை மீட்டும் வேலைகளில் ஈடுபட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பக்கம் 26-27. வாவுசியும் பாரதியும். ஆ ஈரா வெங்கடாச்சலபதி. இவ்வாறாக தொழில் நிமித்தமாக சென்னை செல்லும் போதெல்லாம் பாரதியாரை சந்திப்பதே வழக்கமாக கொண்டிருந்தார் சிதம்பரம் பிள்ளை. அவர்களது பேச்சு எப்போதும் நாடு, சுதந்திரம், விடுதலை முயற்சிகள் என்பவை பற்றியே இருந்தது. மென்மையான போக்கு விடுதலைக்கு உதவாது என்பது சிதம்பரம் பிள்ளையின் எண்ணம். பாரதியும் அவ்வாறே எண்ணினார். ஏற்கனவே திலகரால் ஈர்க்கப்பட்டிருந்த வாவுசி பாரதியைப் போல தானும் திலகரையே தலைவராக கொண்டார். ராமகிருஷ்ணானந்தரின் உபதேசம். சென்னைக்கு வந்திருந்த சிதம்பரம் பிள்ளைக்கு ஒரு சமயம் விவேகானந்தரின் நெருங்கிய நண்பரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேர் சீடர்களுள் ஒருவருமான சசி என்ற ராமகிருஷ்ணானந்தரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அது அவரது வாழ்வின் முக்கிய திருப்பு முனையானது. ராமகிருஷ்ணானந்தர் தான் சிதம்பரம் பிள்ளையை சுதேசி இயக்கத்தின் மீது தீவிர ஈடுபாடு கொள்ள வைத்தவர். அதை பற்றி சுயசரிதையில் சிதம்பரம் பிள்ளை ராமகிருட்டினா நந்தனை கண்டேன். தராதலம் பரவி சாரும் சுதேசிய கைத்தொழில் வளர்க்கவும் கைத்தொழில் கொள்ளவும் எத்தகைய முயற்சி இயற்றினேன் என்றான். சுதேசியம் ஒன்றே சுகம் பல அளிக்கும், இதே என் கடைப்பிடி என்றனன். அவனுரை வித்தனை விழுந்தது மெல்லிய என்னுடன் சித்தம் அதனை சிதையாது வைத்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி என்பதை சிதம்பரம் பிள்ளை தோற்றுவிக்க ராமகிருஷ்ணானந்தர் தந்த ஊக்கம் மிக முக்கிய காரணமாய் அமைந்தது என்பதில் ஐயமில்லை. சுதேசி இயக்க செயல்பாடுகள். சென்னையிலிருந்து தூத்துக்குடி திரும்பிய சிதம்பரம் பிள்ளை சுதேசிய பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவு சாலை, சுதேசிய பண்டக சாலை, வேளாண் சங்கம், தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் போன்றவற்றை தோற்றுவித்து தீவிரமாக அவற்றின் மூலம் சமூக பணியாற்ற ஆரம்பித்தார். அக்காலகட்டத்தில்தான் வங்கப் பிரிவினை ஏற்பட்டது. அது இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்கள் மத்தியிலே மிகுந்த எழுச்சியை ஏற்படுத்தியது. அது முதல் தீவிரமாக அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார் பிள்ளை. அந்நிய ஆட்சியை எதிர்ப்பதையே தமது முக்கிய நோக்கமாக கொண்டார். 1942 காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குவதற்கு முன்பே தூத்துக்குடியில் சுதேசி ஆதரவு போராட்டங்கள் பலவற்றை தலைமையேற்று நடத்தி அதில் வெள்ளையனே வெளியேறு என்று முழங்கினார். மக்களிடையே சுதேசிய பொருட்களின் தேவை, சுதேசி இயக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து தீவிரமாக சொற்பொழிவாற்றினார். அவற்றால் மக்கள் மனதில் சுதந்திர கனவை தூண்டினார். இவரது பிரச்சார உத்திகளும் அதற்காக மக்கள் திரண்டதும் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றன. அவர்களும் சிதம்பரம் பிள்ளையை ஒடுக்குவதற்கான தகுந்த சூழ்நிலையை எதிர்பார்த்திருந்தனர். சுதேசி கப்பல் கம்பெனி. அக்காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே கப்பல்களை இயக்கியது. ஆனால் அது பிரிட்டிஷாரின் வியாபாரத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தது. தொழில் திறமை இருந்தும் செல்வம் இருந்தும் பல இந்திய வணிகர்கள் அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எனவே இந்தியர்களுக்காக தாமே ஒரு கப்பல் நிறுவனத்தை தொடங்கி நடத்தினால் என்ன என்ற எண்ணம் பிள்ளைக்கு ஏற்பட்டது. மிகவும் சிந்தித்து திட்டமிட்டு தனது எண்ணத்துக்கு செயல் வடிவம் தந்தார். மூலதனம் ₹10 லட்சம் என்றும் பங்கு ஒன்று ₹25 வீதம் 40,000 பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் அதை திரட்டலாம் என்றும் அறிவித்தார். துண்டு பிரசுரங்கள், பத்திரிகை விளம்பரங்கள் மூலம் அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். பலர் பங்குதாரர்களாக சேர்ந்தனர். 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. சேலம் விஜயராகவாச்சாரியார் உள்ளிட்ட பலர் இதன் ஆலோசகர் குழுவில் இருந்தனர். மதுரையில் 4 தமிழ்ச்சங்கம் கண்ட வள்ளல் பாண்டித்துறை தேவர் இதன் தலைவர். சிதம்பரம் பிள்ளை துணை செயலாளர் பொறுப்பேற்றார். பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை விலைக்கு வாங்கும் முயற்சியில் பிள்ளை ஈடுபட்டார். ஆனால் அதற்கு தாமதமாகவே வாடகைக்கு ஒரு கப்பலை எடுத்து தூத்துக்குடி கொழும்பு கப்பல் போக்குவரத்தை துவக்கினார். கப்பலோட்டிய தமிழன், பிரிட்டிஷாரை எதிர்த்து கப்பல் விடுவது சாமானியமா என்ன? அதற்கு பல இடையூறுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டவாறே இருந்தன. தனது திறமையாலும் பொறுமையாலும் அவற்றை எதிர்கொண்டார் பிள்ளை. இவருக்கு கப்பல் அனுப்புவதாக சொன்னவர் பிரிட்டிஷாரின் தூண்டுதலால் அனுப்ப மறுத்தார். அதனால் பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றார். கடும் முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி பெற்றார். காலியா என்ற கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்த போது அதை காண தூத்துக்குடி நகரமே திரண்டு வந்தது. சிதம்பரம் பிள்ளையின் திறமையை வியந்து பாராட்டியது. மற்றொரு கப்பல் பிரான்சிலிருந்து நேரடியாக வாங்கப்பட்டது. அதன் பெயர் லாவோ. கப்பல்களோடு 2 இயந்திர படகுகளும் வாங்கப்பட்டன. சொந்த கப்பல் போக்குவரத்து துவங்கியது. கப்பலோட்டிய தமிழன் என்று வாவு சிதம்பரம் பிள்ளை புகழ் பெற்றார். பிரிட்டிஷ் அரசு வெகுண்டது. சிதம்பரம் பிள்ளையின் செல்வாக்கை கண்டு அஞ்சியது. அவரது கப்பல் நிறுவனத்தை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் செய்துவிட நினைத்தது. தங்கள் கப்பலில் கட்டணமில்லாமல் பயணிகள் செல்லலாம் என அறிவித்தது. பலனில்லை. சுதேசி கப்பல் போக்குவரத்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனிக்கோ மாதம் ஒன்றுக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரையில் இழப்பு ஏற்பட்டது. இதனால் மிகுந்த சினமுற்றது பிரிட்டிஷ் அரசு. பலவிதமான சூழ்ச்சிகளை கையாள ஆரம்பித்தது. பங்குதாரர்கள் மூலமும் வியாபாரிகள் மூலமும் நெருக்கடி கொடுத்தது. சிதம்பரம் பிள்ளை மீது பொறாமை கொண்டிருந்த சிலரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டனர். பல புரளிகளை கிளப்ப ஆரம்பித்தனர். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.